வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆப் ஈவேரா. நண்பர்களே, தோழர்களே, நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான புத்தகங்களை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேசிகிட்ருக்கேன். இந்த பாட்காஸ்டில் நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான புத்தகம், அதுவும் இந்த சூழலில், 19 ஏப்ரல் 2024 இந்தியாவோட பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நம்ம இந்த பாசிச பாஜக ஆட்சியினால் நம்ம மக்கள் சிறுபான்மையினர் மத ஜாதி வெறியினால் எப்படி வேட்டையாடப்பட்டுருக்கிறாங்க, ஒரு அச்சத்தோடனே வாழ்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிறுபான்மையினரையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மத வெறியை ஊட்டி விடுற, தூண்டி விடுற அந்த ஒரு பாசிச போக்க நம்ம இதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த பாசிச அரசு கண்டிப்பாக வீழணும். ஒரு இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இந்த ஜனநாயக சக்திகள் கண்டிப்பாக வெற்றி பெறணும். இந்த சூழலில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த புத்தகம் என்னென்னா, நிரபராதிகளின் காலம் இதோட தலைப்பு. இதை எழுதியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக் ஃப்ரீட் லென்ஸ் அப்படின்றவங்க, ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர். அவங்க எப்படி ஜெர்மனில் ஒரு ஹிட்லர் வந்துட்டு ஒரு பாசிச போக்கை அவனோட நாஜிக்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றுக்கு வச்சு இந்த உலகத்தில் ஒரு பாசிசத்தோட தலைவனாக ஆக நினச்ச ஒரு ஆள், அந்த சூழலில் அந்த மக்களை மனசாட்சியை ஒரு கேள்வி எழுப்புகிற ஒரு நாடகமாக தான் எழுதியிருக்கிறாங்க. இதை படிக்கும்போது நம்ம இந்திய சூழலுக்கு நாமளும் இந்த நேரத்தில் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க, மனசாட்சியோடு இருக்கிறவங்க, இந்த பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு முயற்சியை நாம் எல்லோரும் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்தாலும், இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு இது இன்னும் வீரியமாக வெளிப்பட்டுச்சு. நண்பர்களே, தோழர்களே, இந்த நாடகம் இது என்ன சொல்ல வருது, இந்த கதை என்ன அப்படின்றத துவங்கிறதுக்கு முன்னாடி, இந்த நிரபராதிகளின் காலம் அது என்ன கேள்விகளை எழுப்புது, அப்புறம் இந்த சீக் பிரிட்லென்ஸ் அவர்களுடைய அறிமுகம், இந்த மொழிபெயர்ப்பாளரை பற்றின ஒரு சிறு குறிப்பு, அப்புறம் முன்னுரை. இந்த முன்னுரையை நான் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் புலப்படும். இந்த நாடகத்தோட அந்த வீரியம், அதோட தன்மை, அதோட அனைத்து விவரங்களும் அதை நான் வாசிக்கிறேன் நண்பர்களே. முதல்ல இந்த நிரபராதிகளின் காலம் இந்த நாடகம் என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நிரபராதிகளின் காலம் இரண்டு கேள்விகளை எழுப்புகிறது. பொது குற்றம் என்று ஒன்று உண்டா? ஒரு குற்றம் நடக்க வேண்டும் என்று ஒருவன் மனதால் விரும்பி அவ்வாறான குற்றம் நிகழும்போது அதில் நேரடியாக எந்த பங்கும் கொள்ளாத ஒருவன் குற்றவாளியா இல்லையா? எவ்வாறு சாமானியர்கள் சர்வாதிகார ஆட்சியை எதிர்கொள்கிறார்கள், அந்த சர்வாதிகார ஆட்சியின் குற்றங்களுக்கும் அவர்களுக்கும் எவ்வாறான தவிர்க்க முடியாத தொடர்புகள் ஏற்படுகின்றன, அவ்வாறான நிலையில் அவர்கள் எந்த அளவுக்கு தாங்களாகவே முன்வந்து சர்வாதிகாரத்துடன் ஒத்துழைக்கிறார்கள் போன்ற பிரச்சனைகள் இந்நாடகத்தில் விவரிக்கப்படுகின்றன. தற்கால ஜெர்மன் ஆசிரியர்களில் முக்கியமான ஒருவராகிய சீக் பிரிட்லென்ஸின் புகழ்பெற்ற நாடகம் ஜெர்மன் மொழியிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய மொழிகள் ஒன்றில் லென்ஸின் படைப்பு வெளிவருவது இதுதான் முதல் தடவை. ஒருவித பயங்கர வாதத்தின் அடிப்படையில் எழும் சமூகம் வேறுவித பயங்கரவாதத்திற்கு அடிமையாகிவிடுகிறது. ஜனநாயகம், சமதர்மம், சமூக நீதி, சிறுபான்மையர் பெரும்பான்மையர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதாபிமானம் எல்லாமே கேலிக்கூத்தாகிவிடுகிற இந்த நிலையில் ஜாதி, மதம், இனம், கொள்கை, சீர்திருத்தம் என்பவற்றின் பெயரால் வெறி என்ற எரிமலை வெடித்து சாதாரண குடிமகனின் சிந்தனை திறனை அழித்து விடுகிறது. அறிவு ஜீவிகள் மௌனமாகின்றனர் அல்லது களை எடுக்கப்படுகின்றனர். பல ஹிட்லர்கள் உருவாகும் சூழல் பிறக்கும், வளரும், மக்களை அடிமையாக்கும். இன்று உலகில் இவ்வாறான பயங்கரவாதம் தலையெடுக்கும் அபாயம் இருக்கிறது. நிரபராதிகளின் காலம் நாடகம். சீக்ஃப்ரீட் லென்ஸ். ஜெர்மன் மொழியிலிருந்து தமிழில் ஜி கிருஷ்ணமூர்த்தி. சீக்ஃப்ரீட் லென்ஸ் 1926 கிழக்கு பிரஷ்யாவில் உள்ள லூயிக் என்ற இடத்தில் பிறந்தார். 13 ஹிட்லர் இளைஞர் அணியில் சேர அன்றைய அரசியல் சூழல் அவரை கட்டாயப்படுத்தியது. 17 பள்ளி இறுதி படிப்பை முடித்து கொண்ட பிறகு கடற்படையில் சேர்ந்தார். 4 பயிற்சிக்கு பிறகு அவர் வேலை செய்து வந்த கப்பல் உலகப் போரின் போது மூழ்கடிக்கப்பட்டது. உயிர் தப்பிய லென்ஸ் டென்மார்க் நாட்டில் கடற்படை வீரராக ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டார். அங்கிருந்து தப்பி ஓடிய லென்ஸ் ஹிட்லரின் இரகசிய போலீஸ் தொடர்ந்து வந்த போதிலும் பல தொல்லைகளுக்கு இடையே 1945 ஆங்கில இராணுவ முகாமில் கைதியாக சரணடைந்தார். ஆங்கில மொழி தெரிந்திருந்ததால் அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக வேலை கொடுக்கப்பட்டது. அதே ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு ஹாம்பூர்க் நகரத்திற்கு சென்றார். ஆங்கில இலக்கியம், இலக்கிய ஆராய்ச்சி, தத்துவம் ஆகியவற்றை பாடங்களாக கொண்டு பல்கலைக்கழகத்தில் தன் மேல் படிப்பை துவங்கினார். கருப்பு சந்தையில் பொருள்களை விற்று அதன் மூலம் கிடைத்த வருமானத்திலும் வெல்ட் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து பெற்ற ஊதியத்திலும் அவர் தன் படிப்பை பல இடைஞ்சல்களுக்கு நடுவே தொடர்ந்தார். 1951 சுதந்திர எழுத்தாளராக செயல்பட துவங்கினார். 1965 வில்லி பிராண்டின் சோசியலிச ஜனநாயக கட்சியின் ஆதரவாளராக அரசியலில் பங்கு கொண்டார். லென்ஸ் பெற்றிருக்கும் இலக்கிய பரிசுகள் ரேனே சிக்ஸால் பரிசு 1952, ஹாம்பூர்க் நகர லெஸ்ஸிங் பரிசு 1953, பிரேமன் நகர இலக்கிய பரிசு 1961, ஹெர்ஹார்ட் ஹாப்டம்மன் பரிசு 1961, கிழக்கு ஜெர்மன் இலக்கிய பரிசு 1961, ஜார்ஜ் மெக்கன்சன் பரிசு 1961, நார்த்ரைன் வெஸ்ட்பாலிய கலைப்பரிசு 1966, லெஸ்ஸிங் ரிங் பரிசு 1970, கோஸ்லார் நகர கலாச்சார பரிசு 1978, ஆந்திரேயாஸ் குரூப்பியஸ் பரிசு 1979, தாமஸ் மன் பரிசு 1984. 1988 அக்டோபர் மாதத்தில் ஜெர்மன் புத்தக வெளியிடுவோர் விற்பனையாளர் சங்கம் அவருக்கு 1988 அமைதிக்கான பரிசை பீஸ் பிரைஸ் அளித்தது. 2000 ஆண்டு கத்தேயின் 250வது ஆண்டு நிறைவில் லென்ஸுக்கு கத்தே பரிசு அளிக்கப்பட்டது. 2014 ஆண்டு சீக்ப்ரிட் லென்ஸ் காலமானார். இந்திய மொழிகள் ஒன்றின் முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவரும் சீக்ப்ரிட் லென்ஸின் புத்தகம் என்ற பெருமை இந்த தமிழ் மொழிபெயர்ப்பாகிய நிரபராதிகளின் காலம் நாடகத்திற்கு உண்டு. லென்ஸ் சிறுகதைகள், நாடகங்கள், கட்டுரைகள், நாவல்கள் என்று 25 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அவருடைய பிற முக்கியமான நாடகங்கள் முகம் 1964, வீட்டு சோதனை 1967, கண் கட்டு 1970. மொழிபெயர்ப்பாளர் ஜி. கிருஷ்ணமூர்த்தி புவியியலை கல்லூரியில் கற்பிக்கும் ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஜெர்மன் மொழி படித்து மேக்ஸ் முல்லர் பவனில் ஜெர்மன் மொழி பேராசிரியராக நீண்டகாலம் பணியாற்றினார். 1960களின் பிற்பகுதியில் இலக்கிய சங்கம் நடத்திய ஜெர்மன் இலக்கிய கூட்டங்களுக்காக வோல்ஃப் கங் பார்ஷெட், ஹைன் ரீஸ் ஃபியோல், ரில்கே போன்ற படைப்பாளிகளின் எழுத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். கிரியா வெளியிட்ட காஃப்காவின் விசாரணை நாவல் மொழிபெயர்ப்புக்கு ஆலோசகராக இருந்தவர். கிருஷ்ணமூர்த்தி 2005 ஆண்டு காலமானார். முன்னுரை. சீக்ப்ரிட் லென்ஸின் நிரபராதிகளின் காலம் என்ற ரேடியோ நாடகம் 1961 ஒளிபரப்பாகியது. இந்த நாடகத்தை ஒளிபரப்பாத ஜெர்மன் ரேடியோ நிலையங்களே இல்லை எனலாம். எல்லா ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பிய ரேடியோ நிலையங்கள் அனைத்திலும் ஒலித்தது இந்த நாடகம். பிறகு மேடை நாடகமாகவும் வெற்றி நடை போட்டது. 1961 வெளியான இந்த நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்து இன்று மீண்டும் வெளியிடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. தமிழ் வாசகர்கள் அக்காரணங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஒருவித பயங்கரவாதத்தின் அடிப்படையில் எழும் சமூகம் வேறுவித பயங்கரவாதத்திற்கு அடிமையாகி விடுகிறது. ஜனநாயகம், சமதர்மம், சமூக நீதி, சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதாபிமானம் எல்லாமே கேலிக்கூத்தாகி விடுகிற இந்த நிலையில் ஜாதி, மதம், இனம், கொள்கை, சீர்திருத்தம் என்பவற்றின் பெயரால் வெறி என்ற எரிமலை வெடித்து சாதாரண குடிமகனின் சிந்தனை திறனை அழித்து விடுகிறது. அறிவு ஜீவிகள் மௌனமாகின்றனர் அல்லது களையெடுக்கப்படுகின்றனர். பல ஹிட்லர்கள் உருவாகும் சூழல் பிறக்கும், வளரும், மக்களை அடிமையாக்கும். இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலும் அண்டை நாடுகளிலும் இவ்வாறான பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. சீக்ப்ரிட் லென்ஸ் ஜெர்மனியின் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார வளர்ச்சியை கூர்ந்து நோக்கி அவற்றின் சில அம்சங்களை இலக்கிய படைப்புகளின் வாயிலாக மக்கள் முன் வைப்பவர். நல்லது கெட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் கடமை எழுத்தாளருக்கு இன்றியமையாதது என்று கருதுபவர். அதற்காக ஒரு எழுத்தாளன் தன் நாட்டின் அரசியல் வளர்ச்சியில் நேரடியாகவும் பங்கு கொள்ள வேண்டும் என்று எண்ணி செயல்படுபவர். கிழக்கு பிரஷ்யாவில் 1926 பிறந்த சீக்ப்ரிட் லென்ஸ் தன் இளம் வயதிலேயே 2வது உலகப் போரின் இறுதி கட்டத்தில் ஜெர்மன் கடற்படையில் சேர வேண்டியிருந்தது. ஹிட்லரின் நாஜி ஜெர்மனியில் தனது இளமை பருவத்தை கழித்த அவர் ஹிட்லரின் கொள்கை வெறியால் நாடும் மக்களும் எவ்வாறு அழிவு பாதையில் அழைத்துச் செல்லப்பட்டனர் என்பதை நேரடியாக பார்த்து உணர்ந்தவர். அவருடைய முக்கிய இலக்கிய படைப்புகள் எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஒரு கேள்வி, மனிதன் எந்த சூழலில் குற்றவாளி ஆகிறான் என்பதே. மனிதன் எந்த சூழலில் குற்றவாளி ஆகிறான் என்பதே. தனி மனிதன் குற்றம் அல்லது சமூகத்திற்கே பொதுவான பொது குற்றம் எவ்வாறு தோன்றி செயல்படுகிறது என்பதே அவர் படைப்புகளின் முக்கிய அம்சம். சர்வாதிகாரம், குறிப்பிட்ட மக்களை மற்றும் இனத்தவரை அடக்கி ஒழித்தல், தனி மனிதன் குற்றவாளியாக மாறுதல் போன்ற பின்னணியில் அவர் மனிதனை இனம் கண்டுகொள்ள உதவுகிறார். ஜெர்மனியில் தான் பார்த்து உணர்ந்த நிகழ்ச்சிகளை பற்றித்தான் அவர் எழுதியிருக்கிறார் என்றாலும், பாத்திர படைப்பு கதைக்கரு அதை விரிவாக்கும் விதம் போன்ற யுத்திகளின் மூலம் குறிப்பிட்ட நாட்டின் எல்லைகளை மீறி எந்த நாட்டிலும் இவ்வாறு நடக்கக்கூடும் என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். இந்நாடகத்தில் நாடகம் நடக்கும் காலம், இடம் எது, எவ்விதமான சித்தாந்தம், எவ்விதமான சர்வாதிகார அரசியல் அமைப்பு செயல்படுகின்றன போன்றவற்றை வெளிப்படையாக விவரிக்காததன் மூலம் இந்த நாடகம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்று நம்மை உணர வைக்கிறார். எனினும் அவர் ஜெர்மன் நாட்டு குடிமகன், நாஜி ஜெர்மனியில் நிகழ்ந்த கொடூரங்களை மனதில் வைத்துத்தான் எழுதுகிறார் என்பதால் நாஜி ஜெர்மனியை பற்றி தெரிந்து கொள்வது வாசகர்களுக்கு பயனளிக்கும். ஹிட்லர் எதையுமே மறைக்கவில்லை என் போராட்டம் என்ற தனது நூலில் அவன் எல்லாவற்றையும் இனவெறி, மதவெறி, மக்களை சிந்திக்க விடாமல் சினிமா, நாடகம், இலக்கியம் வாயிலாக மூளைச்சலவை செய்வது, பொருளாதார சமூக பலம் கொண்ட சிறுபான்மையினரை ஒழித்து கட்டுவது, முடிந்து போன சரித்திரகால சம்பவங்களுக்கு பழி தீர்த்து கொள்வது தெளிவாக விளக்கியிருக்கிறான். வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து கட்டியதால் பெரும்பான்மையான ஜெர்மன் மக்கள் ஹிட்லரை ஆதரித்தனர். ஒரு சிலரை தவிர சாதாரண ஜெர்மன் குடிமக்கள் நாஜி சித்தாந்தம் அப்படியே நடைமுறையில் செயல்படுத்தப்படும் என்று நம்பவில்லை. வேலைவாய்ப்பும் உண்ண உணவும் இருக்க வீடும் எல்லோருக்கும் கிடைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஹிட்லரின் அரசை ஆதரித்தார்கள். ஹிட்லர் ஆயுதங்களின் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் உலகத்தை அடிமைப்படுத்த உலகப் போருக்கு தயாராகிறான் என்பதை மக்கள் உணரவில்லை. அண்டை நாடுகளை ஆக்கிரமித்த போது அங்கு வாழ்ந்த பச்சை ஜெர்மன் மக்களைத் தவிர வேறு இனத்தவரை, மொழியினரை கொடூரமான வழியில் அடக்கி ஒடுக்கினான். ஹிட்லர் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்த உண்மை. குறிப்பாக யூத மதத்தினர் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்பட்டனர் என்ற உண்மையும் இலைமறைவு காய்மறைவாகத்தான் மக்களுக்கு தெரிந்தது. சுமார் 60 லட்சம் யூதர்களை நாஜி ஜெர்மனி கொலை செய்தது. இரண்டாவது உலகப் போருக்கு பின் நாஜி அரசாங்க அட்டூழியங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்தபோது ஜெர்மன் மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்ட கேள்வி, உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், இலக்கிய கர்த்தாக்கள், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், இசைக்கலைஞர்கள் தோன்றிய ஜெர்மனி ஏன் ஒரு ஹிட்லரையும் உருவாக்கியது? யூதர்களை பூண்டோடு அழிக்க முனைந்து அதில் பெருமளவுக்கு வெற்றியும் பெற்ற நாஜி கொடுங்கோளர்களுக்கு ஏன் ஜெர்மனி வழிவகுத்தது? உண்ண உணவும் இருக்க இடமும் உடுக்க உடையும் கொடுக்கும் அரசை போற்றிய மக்கள் அதனுடைய மிருகத்தனமான மற்ற கொள்கைகளையும் அன்று ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? ஜெர்மன் அறிவுஜீவிகளும் அன்றாட வாழ்க்கையை நினைத்துத்தான் செயலிழந்து நின்றார்களா? தாய்நாடு, இனம், மொழி என்பவற்றின் பெயரால் அரசு புரிந்த கொடும் குற்றங்களில் தனி பிரஜை ஒருவனின் பங்கு என்ன? நாட்டை தழுவிய சாமானிய மக்களையும் உள்ளடக்கிய பொது குற்றங்களில் தனி மனிதன் கைவிட்ட தார்மீக பொறுப்பும் அடங்கியுள்ளதல்லவா? உலகப்போருக்கு பின் அழிவுற்ற ஜெர்மனியின் ஒரு பகுதியான மேற்கு ஜெர்மனி ஜனநாயக நாடாக மீண்டும் பொருளாதார பலம் பெற்று எழுந்தபோது மேற்கூறிய கேள்விகளுக்கு இலக்கிய ரீதியாக பதிலளித்தவர்களில் சீக்ஃபிரிட் லென்ஸும் ஒருவர். அவருடைய நாடகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே மேற்கூறிய பிரச்சனைகளை கருவாக கொண்ட படைப்புகள். பொருளாதார பலம் பெற்று ஜெர்மனி மீண்டும் பணக்கார நாடாக திகழத் தொடங்கிய போது ஜெர்மன் மக்கள் தங்களுடைய அண்மைக்கால நாஜி கால சரித்திரத்தை பற்றி பேச தயங்கினார்கள். அக்காலத்தில் நிகழ்ந்த குற்றங்கள் எல்லாம் மறந்துவிட வேண்டியவை என்றும் நம்பினார்கள். ஆனால் போர்க்கால குற்றங்களை பற்றிய வழக்குகள் நியூரன்பெர்க் போன்ற நகரங்களில் நடந்தபோது நாஜி ஜெர்மனியை பற்றிய முழு விவரங்களும் வெளியான போது இளைய தலைமுறையினர் ஹிட்லர் ஆட்சியின் போதோ அதற்கு பிறகோ பிறந்தவர்கள் எவ்வித மனக்கசப்புக்கும் ஆளாகாமல் போர்க்கால குற்றங்களை பற்றி விவாதித்தனர். அன்றைய எழுத்தாளர்களும் அதில் தங்கள் படைப்புகளின் மூலம் சிறந்த பங்கை ஆற்றினார்கள். நாஜி கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா ஜெர்மன் நாட்டு குடிமகனுக்கும் நேரடியாக இல்லாவிடினும் அன்று நடந்த குற்றங்களில் மறைமுகமான பங்கு உண்டு என்பதை இலக்கிய கர்த்தாக்கள் ஒளிமறைவின்றி மக்கள் முன் வைத்தார்கள். அன்று புரிந்த பாவங்களுக்கு இன்று வரை ஜெர்மனி பிராயச்சித்தம் செய்து வருகிறது. சீக்ஃபிரிட் லென்ஸின் படைப்புகள் எல்லாமே தனி மனிதனின் குற்றத்தை அடிப்படையாக கொண்டவை என்று ஆரம்பத்தில் கூறினேன். நிரபராதிகளின் காலம் நாடகத்தில் அவர் கேட்கும் இரண்டு கேள்விகள். பொது குற்றம் என்று ஒன்று உள்ளதா? ஒரு குற்றம் நடக்க வேண்டும் என்று ஒருவன் மனதால் விரும்பி அவ்வாறான குற்றம் நிகழும்போது அதில் நேரடியாக எந்த பங்கும் கொள்ளாத ஒருவன் குற்றவாளியா இல்லையா, எவ்வாறு சாமானியர்கள் சர்வாதிகார ஆட்சியை எதிர்கொள்கிறார்கள், அந்த சர்வாதிகார ஆட்சியின் குற்றங்களுக்கும் அவர்களுக்கும் எவ்விதமான தவிர்க்க முடியாத தொடர்புகள் ஏற்படுகின்றன, அவ்வாறான நிலையில் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களாகவே முன்வந்து சர்வாதிகாரத்துடன் ஒத்துழைக்கிறார்கள் போன்ற பிரச்சனைகள் லென்ஸின் நாடகத்தில் விவரிக்கப்பட்டு ஆராயப்படுகின்றன. சர்வாதிகாரி ஒருவனின் உயிருக்கு உழை வைக்க முயலுகிறது ஒரு கோஷ்டி. சர்வாதிகாரியின் இரண்டு மெய்க்காப்பாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். சர்வாதிகாரி தப்பிவிடுகிறான். கொலை முயற்சியில் நேரடி பங்கு கொண்ட சாசோன் கைது செய்யப்படுகிறான். சர்வாதிகாரியின் காவல்துறையினர் எவ்வளவு கொடூரமாக அவனை சித்திரவதை செய்த போதும் அவன் தன் கூட்டாளிகளின் பெயர்களை கூறவோ தன் கொள்கைகளை விட்டுவிடவோ மறுக்கிறான். சமூகத்தின் வெவ்வேறு மட்டங்களின் பிரதிநிதிகளாக கருதக்கூடிய 9 நிரபராதிகளை பிணை கைதிகளாக்கி அவர்களிடம் சாசோனை ஒப்படைக்கிறான் அந்த சர்வாதிகாரி. தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களை சாசோனிடமிருந்து வரவழைக்க அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. பிணை கைதிகள் எல்லோருமே எந்தவிதமான சட்டவிரோத செயல்களுக்கும் ஆளாகாத நிரபராதிகள், அரசியல் சார்பற்ற குடிமக்கள், தங்களுக்கு நேர்ந்த இழிநிலையை பற்றியே வாய் ஓயாமல் நொந்து கொள்ளும் நிரபராதிகள். சாசோன் மட்டுமே தங்களுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் என்று அவனிடம் மோதுகிறார்கள். முதலில் கெஞ்சுகிறார்கள், பிறகு அவன் உள்ளத்தை தொட வைக்கும் என்று நினைத்து அவனுடைய மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறார்கள். சர்வாதிகாரியுடன் ஒத்துழைக்க சாசுவன் முன்வர வேண்டும் என்று வாதமிடுகிறார்கள். 9 நிரபராதிகளின் சுதந்திரம் ஒரு தனி மனிதனின் கொள்கையை விட பெரிது என்று அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்கிறார்கள். சாசோன் எல்லாவற்றிற்கும் பதில் கூறி அவர்கள் வாயை அடைக்கிறான். என்னிடம் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? மூச்சு விடாமல் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு எண்ணிக்கை விகிதாச்சாரத்தை பற்றி சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது எல்லாம் நாங்கள் 9 பேர், நீ ஒருவன் மட்டும்தான் என்பதுதான். உலகத்தில் நம்மை தவிர வேறு மனிதர்களே இல்லை என்றால் நீங்கள் என் மனநிலையை மாற்றியிருக்க முடியும். அந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கும் தெளிவாக இருக்கும். ஆனால் வெளி உலகில் கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய துயரம் கலந்த பெருமூச்சை என்னால் இங்கு கூட கேட்க முடிகிறது. உங்கள் நியாயவாதத்தை உங்கள் முன்னே இப்போது வைக்கிறேன். இம்மக்களின் துயரங்களை எதிர்த்து போராடும் என் நண்பர்களின் பெயர்களை இம்மக்களின் நன்மையை கருதி நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கக்கூடாது? சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரின் நலத்திற்காக தியாகம் புரிய வேண்டும் என்று நீங்கள் கருதுவது உண்மை என்றால் நீங்கள் ஏன் தியாகத்திற்கு தயாராக இல்லை? சாசோனின் வாதத்தில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசகர்கள் சாசோனின் இந்த கூற்றை தவறாக புரிந்து கொள்ள முடியும். சாசோனின் வாயிலாக லென்ஸ் வாசகர்களுக்கு கூற வரும் விஷயமே வேறு. மனைவி மக்களுக்காகவும் உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அன்று ஹிட்லர் அரசுடன் ஒத்துழைத்த ஜெர்மன் மக்களை நமக்கு நினைவுபடுத்தி, வாசகனாகிய நீங்களும் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருப்பீர்களா என்று கேட்கிறார். சாசோனின் பேச்சுத்திறனில் வாசகன் மயங்கி தன் சுய சிந்தனா சக்தியை இழந்துவிடக்கூடாது என்று வாசகர்களிடம் முன்கூட்டியே வேண்டிக் கொள்கிறேன். சாசோனிடம் மேலும் முறையிட்டு பார்த்ததில் எந்தவித நன்மையும் கிடைக்காது என்ற கட்டத்தில் நிரபராதிகள் அவனை அடித்து துன்புறுத்தி பார்க்கிறார்கள். இரவு நேரம் வந்து நிரபராதிகள் சிலர் களைத்து தூக்கத்தில் ஆழ்கிற போது யாரோ ஒருவர் சாசோனின் கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறார். தானோ தனது காவல்துறையினரோ செய்ய வேண்டிய காரியத்தை நிரபராதிகள் தாங்களாகவே நிறைவேற்றிவிட்டதால் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இத்துடன் முதல் அங்கம் முடிகிறது. சர்வாதிகாரியை விரட்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்றிய சாசோனின் கட்சி நிரபராதிகளை மீண்டும் கைது செய்து காவலில் வைக்கிறது. யார் சாசோனை கொன்றவர் என்பதை நிரபராதிகளை தீர்மானிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. ஒவ்வொரு நிரபராதிக்கும் சாசோனை கொள்வதற்கான காரணங்கள் இருந்தன என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்வாறான பாத்திர படைப்புகளின் மூலம் ஹிட்லர் ஆட்சியில் எவ்வாறு ஒவ்வொரு குடிமகனும் அந்த ஆட்சியின் குற்றங்களில் பங்கு கொள்ள வேண்டி வந்தது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார் லென்ஸ். நிரபராதிகளின் ஒரு கூற்றை மட்டும் நாம் இங்கு தெரிந்து கொள்வது அவசியம். அன்று நடந்தது எல்லாமே கட்டாயத்தின் பேரில். அதற்கான விளக்கத்தையும் லென்ஸ் நம் முன் வைக்கிறார். மேலிட உத்தரவுக்கு அடிபணிந்து கொலை செய்வது நம் காலத்தின் ஒரு தனிச்சிறப்பு. யூதர்களை கும்பல் கும்பலாக கொலை செய்த நாஜி கொலைகாரர்களின் போர்க்கால குற்றங்களை ஆராய்ந்த நீதிமன்றத்தின் முன் இதைத்தான் அடிக்கடி கூறினார்கள். மேலிட உத்தரவுக்கு அடிபணிந்து குற்றம் புரிந்தவர்களை மட்டும்தான் லென்ஸ் குற்றவாளியாக சித்தரிக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. ஒரு கொடிய செயலுக்கு தூண்டும் நிலையை உருவாக்குவதில் பங்கு கொள்வதன் மூலமோ அல்லது அக்கொடிய செயல் நிகழும் காலகட்டத்தில் நமக்கு என்ன என்று வாளாவிருப்பதின் மூலமோ ஒருவன் குற்றவாளியாகிறான் என்கிறார் லென்ஸ். தனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறுவதனால் நாஜி ஜெர்மனியில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு தான் பொறுப்பேற்க முடியாது என்ற சாமர்த்தியமான தற்காப்பு வாதத்தை தகர்த்து உடைக்கிறார் லென்ஸ். யூதர்களை தெருவில் போட்டு உதைத்த போது, அவர்கள் கடைகளை சூறையாடிய போது, அவர்களுடைய ஆலயங்களுக்கு தீ வைக்கப்பட்ட போது, அவர்கள் கைது செய்யப்பட்டதை பார்த்து செயலிழந்து நின்றபோது, கைதிகள் முகாமில் யூதர்கள் கொல்லப்பட்டதை அறிந்தும் அறியாமல் இருந்தபோது ஜெர்மன் குடிமகன் அவற்றை தடுக்க எந்தவித முயற்சியிலும் இறங்காதது அவனை குற்றவாளியாக்கிவிட்டது என்று லென்ஸ் வலியுறுத்துகிறார். அவர் படைத்த பாத்திரம் ஒன்று நாடகத்தில் வருகிறது. எவன் வாழ விரும்புகிறானோ அவனை அவன் மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய கட்டாயப்படுத்த முடியும். எவன் வாழ விரும்புகிறானோ அவனை அவன் மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய கட்டாயப்படுத்த முடியும். நிரபராதிகளின் காலம் என்ற நாடகத்தை ஜெர்மன் மூலத்திலிருந்து தமிழாக்கம் செய்வதில் பல சிக்கல்கள் தோன்றின. சிக்கல்களை களைவதில் எனக்கு பெரும் உதவி அளித்த சுதந்திரமுத்து, கே நாராயணன், கிரியா ராமகிருஷ்ணன் மற்றும் கைப்பிரதியை வாசித்து ஆலோசனை கூறிய ஏனைய நண்பர்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக என்னிடம் ஜெர்மன் மொழி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஜெர்மன் மூல நாடக பாடப்புத்தகமாக இருந்த காலங்களில் அந்த இளம் வாசகர்கள் இந்நூலை எவ்வாறு ரசித்து படித்து உள்கருத்துக்களை சுலபமாக புரிந்து கொண்டார்கள் என்பதையும், மொழி ஆசிரியன் என்ற காரணத்தால் மூல நூலை கவனமாக படித்து விளக்க உரை அளித்த போது சில கருத்துக்கள் மேலும் எனக்கு தெளிவானதையும் நான் அறிவேன். அம்மாணவ மாணவிகளுக்கு என் நன்றி. ஜி கிருஷ்ணமூர்த்தி. இதை வந்துட்டு கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நாடகத்தோட பாத்திர படைப்புகள் என்னென்ன இருக்குன்னா, ஹோட்டல் முதலாளி, இன்ஜினியர், வங்கி அதிகாரி, கான்சல், விவசாயி, லாரி ஓட்டி, டாக்டர், மாணவன், அச்சக தொழிலாளி, சாசோன், மேஜர், கேப்டன், காவலாளி. இந்த கதாபாத்திரங்களை வச்சு தான் இந்த நாடகம் முழுக்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த நாடகம் வந்துட்டு என்ன விதமான விஷயத்தை சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அங்கங்கே ஒரு சில பக்கத்தை மட்டும் நான் படிக்கிற நண்பர்களே, இது 160 பக்கங்களை கொண்ட ஒரு நாடகம். அங்கங்கே சில அறிமுகம் அந்த வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஹோட்டல் முதலாளி, ஏன் இப்படி, இதன் மூலம் என்ன சாதிக்க பார்க்கிறார்? கான்சல், ஆட்சி புரிவது எவ்வளவு சிரமமான வேலை என்று காட்டிக்கொள்வது அதிகார வர்க்கத்தின் வழக்கமான வேலை. தங்கள் அரசை கோமாளிகளிடமோ முன்னேற வேண்டுமென்று துடிக்கும் தங்கள் மகன்களிடமோ அல்லது நம்மை போன்றவர்களிடமோ குறுகிய காலத்திற்கு தங்கள் அதிகாரத்தை ஒப்படைக்கிறார்கள். நகரத்தை ஒரு நாள் ஆள்வதற்கோ அல்லது ஒரு வழக்கில் தீர்ப்பு கூறுவதற்கோ தங்கள் அதிகாரத்தை ஒப்படைக்கிறார்கள். பிறர் தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொள்ள இவ்வாறு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அதிகார வர்க்கம் தன் திறமையை பற்றி சந்தேகம் கொள்ளாவிட்டாலும் ஆளுவது மிகவும் கடினமானது என்பதை காட்டிக்கொள்வது அதன் வினோதமான ஆசைகளில் ஒன்று. ஹோட்டல் முதலாளி, இந்த முறையில் கவர்னர் என்ன சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மாணவன் தயங்கியபடியே, எனக்கு தெரியாது. ஒரு கால் அவர் தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்ள விரும்பியிருக்கலாம். தான் செய்ய வேண்டியதை நிரபராதிகள் தாங்களாகவே செய்கிற நிலை ஏற்படும் போது அவர் மனதில் தன் செயல்கள் நியாயமானவையே என்று உறுதிப்படலாம். இன்ஜினியர் சட்டை காலரை தளர்த்தி அணிந்திருக்கிற டையை கலற்றி பையில் திணித்துக் கொள்கிறார். இங்கு ஒரே புழுக்கமாக இருக்கிறது. தாகத்தினால் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. ஏய் காவலாளி, வங்கி அதிகாரி, அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவன் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இன்ஜினியர், இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இப்படியே இருப்பது? விவசாயி தரையில் உட்கார்ந்து கொள்கிறான். விவசாயி, ஆட்டுக்கு தீனி போட எவரும் இல்லை, ரெண்டாவது முறையாக பால் கறக்க வேண்டுமே. ஹோட்டல் முதலாளி, ஓ ஆட்டு கதையை நிறுத்து. விவசாயி, எனக்கு இருப்பது ஒரே ஒரு ஆடு தான் ஐயா. ஊரிலுள்ள மற்ற ஆடுகளை காட்டிலும் அது அதிகமாக பால் கொடுக்கிறது. இன்ஜினியர், எதையும் முயன்று பார்க்காமலேயே அது பயனற்றது என்று தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருக்கும் பரிசோதனை மீது நம் தலைவிதி சார்ந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிந்ததுதானே. ஹோட்டல் முதலாளி, இவரும் நம்மை சேர்ந்தவர்தான். இன்ஜினியர், அப்படி நீங்கள் சொல்வது பெரிய தவறு. இவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. கவர்னரை கொல்லும் முயற்சியில் பங்கேற்றவர். கவர்னரின் காரை நோக்கி சுட்டதை இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது தான் குற்றவாளி என்றே இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாம் எல்லோருமே நிரபராதிகள், இது இவருக்கு தெரியும். இவரால் தான் நாம் எல்லோரும் இங்கு சிறையில் இருக்கிறோம். எந்த நொடியில் இவர் தன் கூட்டாளிகளின் பெயர்களை சொல்கிறாரோ, எந்த நொடியில் இவர் தன் கூட்டாளிகளின் பெயர்களை சொல்கிறார்கோ சொல்கிறாரோ அந்த நொடியிலேயே நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும் என்பதும் இவருக்கு தெரியும். எனவே இவருக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. மாணவன், நீங்கள் சொல்வது சரிதான். கவர்னரின் பார்வையிலும் கூட இவருக்கும் நமக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. அவர் இந்த மனிதரை அறவே வெறுக்கிறார். நம்மையோ அவர் கேவலமாக மதிக்கிறார். நிரபராதிகளை பற்றி கேவலமான எண்ணம் தவிர வேறு ஒன்றும் அவர் சிந்தனையில் இல்லை என்பதால் தான் அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி நம்மை கட்டாயப்படுத்துகிறார். இன்ஜினியர் சற்று எரிச்சலுடன், உங்கள் அபிப்பிராயத்தை கேட்டதாக நினைவில்லையே. ஹோட்டல் முதலாளி, ஆனால் இவர் சொல்வது சரிதானே. இன்ஜினியர், ஆ பேச்சை நிறுத்துங்க. இன்ஜினியர் கூட்டத்திலிருந்து விலகி பின்னே செல்கிறார். சிலர் கோபத்துடனும் என்ன செய்வதென்று புரியாததாலும் அங்குமிங்கும் நடக்கின்றனர். ஹோட்டல் முதலாளி, கவர்னர் பலமுறை என் விருந்தாளியாக இருந்தவர். இங்கு நடந்ததையெல்லாம் நான் அவரிடம் சொல்வேன். நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன். கான்சல், எதிர்ப்பை தெரிவிப்பது நீங்கள் கவர்னருக்கு செய்யும் கைமாறாகிவிடும். எதிர்ப்பு என்பது உயர் அதிகார வர்க்கத்திற்கு மிகவும் பிடித்தமான விஷயம். பிறரின் எதிர்ப்பு மூலம்தான் அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். வங்கி அதிகாரி, இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் அதை பற்றி நினைத்து பார்க்கக்கூட முடியாது போல் இருக்கிறதே. எதை பற்றி? வங்கியில் இன்று தணிக்கை, ஏறக்குறைய பகல் முடிந்து விட்டது. தணிக்கையாளர்களில் பாதி பேர் அங்கு வங்கியில் இருப்பார்கள். நான் மட்டும் அங்கு இல்லையே. கான்சல்: என் இனிய நண்பரே, இப்படி கவலைப்படுவது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இல்லாமலேயே தணிக்கையாளர்களில் பாதி பேர் தங்கள் வேலையை கவனிக்க முடியும் என்பதை மட்டும் நீங்கள் உணர முடியுமானால் அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தரும். நமக்கே புரியாத விதத்தில் நாம் எல்லோருமே தேவையற்றவர்கள்தான். உலகத்தை கைவிட்டுவிட முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த உலகம் கண்ணுமைக்கும் நேரத்தில் நம்மை கைவிட்டு விட முடியும். நமக்கு பதில் வேறொருவர் செயல்பட முடியும் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறதோ அதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொண்டே ஆக வேண்டும். வங்கி அதிகாரி: பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். நீங்கள் கூறுவது கான்சல். கான்சல்: நீங்கள் கூறுவது இந்த நொடியில் வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். நானும் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டவன்தான். கவர்னர் வெறும் பேச்சு வன்மையையும் தானே தயாரித்த கை வெடிகுண்டுகளை மட்டுமே கொண்டவராக மாலைப்பள்ளியில் பயங்கரவாதம் பற்றி படித்து கொண்டிருக்கும் போது எனக்கிருந்த பண வசதியால் அவருக்கு நான் உதவி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருந்தேன். அன்று நான் அவருக்கு பண உதவி செய்ய முன்வந்ததற்கு காரணம் அவர் ஒரு நேர்மையான புரட்சியாளன் என்று நினைத்தது தான். அவருடைய புரட்சி முழு வெற்றி அடைந்தபோது அவர் என்னை ஆயுட்கால நிதி மந்திரியாக நியமித்தார். நான் செய்த பெரிய தவறு என்னை விட்டால் வேறு எவரும் நிதி மந்திரியாக இருக்க முடியாது என்று எண்ணி அதற்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொண்டது தான். என் நிதி மந்திரி பதவி எவ்வளவு காலம் நீடித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? 8 நாட்கள் தான். அது நடந்து இன்று 11 ஆண்டுகள் கழிந்து விட்டன. வங்கி அதிகாரி: உங்களிடம் இவ்வளோ விரிவான விளக்கத்தை கேட்கவில்லையே. கான்சல்: ஒளிமறைவின்றி விரிவாக உங்களுக்கு எடுத்துச் சொல்வது என் கடமை என்று நினைத்தேன். இன்ஜினியர்: நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? 9 நிரபராதிகளின் தலைவிதி தனி மனிதனாகிய உங்கள் கையில் இருக்கிறது. பொதுவாக சொல்லப்போனால் ஒரு தனி மனிதன் பெரும்பான்மையினரின் எண்ணத்துக்கோ அவர்களுடைய நன்மைக்கான செயல்களுக்கோ விட்டு கொடுக்க வேண்டும். சாசோன்: பொதுவாக என்றால் எந்த புத்தகத்தில் இவ்வாறு இருக்கிறது? எது சரி எது தவறு என்று நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலையில் எப்போதும் தனி மனிதன் தன்னை பலி கொடுக்க வேண்டும் என்று எந்த புத்தகத்திலும் படித்ததாக எனக்கு நினைவில்லை. உங்களை இங்கு கொண்டு வருமாறு நான் சொல்லவில்லை. உங்களுடைய இந்த நிலைமைக்கு என் கையில்தான் உங்கள் விடுதலை இருக்கிறது என்று நீங்கள் கருதும் இந்த நிலைமைக்கு நான் எவ்விதத்திலும் காரணமில்லை. வங்கி அதிகாரி: கவர்னரை கொலை செய்யும் முயற்சியில் உங்களுக்கு பங்கு உண்டு என்பதையும் கவர்னரின் காரை நோக்கி சுட்டது நீங்கள்தான் என்பதையும் நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நினைவு அவனை சூழ்ந்து கொண்டது போல் சாசோன் கண்களை மூடிக்கொள்கிறான். சாசோன்: ஆமாம், நான் அவனை நோக்கி சுட்டேன். வங்கி அதிகாரி: ஆனால் உங்கள் குறி தவறிவிட்டது. சாசோன்: கவர்னரை காப்பதற்காக அவன் முன் விழுந்த அவனுடைய காவலாளிகள் என் துப்பாக்கி ரவைக்கு பலியானார்கள். வங்கி அதிகாரி: நீங்கள் இருவரை கொண்டிருக்கிறீர்கள். சாசோன்: ஆமாம் ஆமாம், நானும் அவ்வாறு தான் நினைக்கிறேன். வங்கி அதிகாரி: இதற்கு பிறகு உங்களை எதிர்நோக்கி இருப்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அல்லது உங்களுக்கு நேர இருப்பது பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இல்லை சாசோன், இல்லை, அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. நானே இந்த முடிவை தேடிக்கொண்டு விட்டேன். அவர்கள் என்னை கொல்லத்தான் முடியும். எனக்கு இதைவிட மேலான முடிவு கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் என்னை கொன்றால்தான் தோல்வியடைந்த என்னுடைய கொலை முயற்சிக்கு ஒரு அர்த்தம் ஏற்படும். சாவுதான் எங்களுடைய முயற்சியை நியாயப்படுத்தும். இன்ஜினியர்: நானும் அதைத்தான் சொல்கிறேன். உங்கள் விதியை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் எங்களுக்கு உதவ உங்களால் முடியும். இது ஒரு கடினமான செயலாக தோன்றுகிறதா? நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சாசோன் தலையை சற்றே நிமிர்த்தி கூரையை பார்க்கிறான். அவன் உடம்பில் திடீரென்று ஒரு நடுக்கம். சாசோன்: என் நிலைமை எனக்கு அது ஒன்றுதான் எனக்கு முக்கியமானது. கொலை முயற்சியில் என்னுடன் ஈடுபட்ட என் நண்பர்களின் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம்? இன்ஜினியர்: வேற ஒன்றும் தேவையில்லை. சாசோன்: வேறு என்ன இருக்கிறது? அவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் என்னிடம் எஞ்சியிருப்பது. என்னைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாத ரகசியமாக இப்பெயர்கள் இருக்கும் வரை யார் எப்போது எப்படி என்னை கொல்லப்போகிறார்கள் என்பதில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. கூட்டாளிகளை காட்டிக் கொடுத்தால் என் நிலைமையில் மாறுதல் ஏற்படும் தான். அதாவது வேறு விதமாக மரணத்தை நான் எதிர்நோக்க நேரிடும். வங்கி அதிகாரி: நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள், எங்கள் நிலைமை? சாசோன்: என் நண்பர்களின் செயல்கள் உங்களுடைய நன்மைக்காகவும் தான். இன்ஜினியர்: இதற்கு என்ன அர்த்தம்? சாசோன்: இது உங்களுக்கு புரியவில்லை. கண்ணியம், மனிதன் மேலும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதுதான். இதைத் தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. சாசோன்: தனி மனிதன் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் என்ன இருக்கிறது? ஹோட்டல் முதலாளி: நீங்கள் முன்பு சொல்லி அதே கண்ணியம்தான். இதை நிரூபிப்பதற்கு கணக்கற்ற உதாரணங்கள் உண்டு. சாசோன்: இன்னும் நிரூபிக்க முடியாத ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்க எவ்வாறு சாத்தியம் இருக்கிறதோ, அவ்வாறே உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதன் மீது அவநம்பிக்கை கொள்வதற்கும் சாத்தியம் இருக்கிறது. ஹோட்டல் முதலாளி கட்டிலின் முனையிலிருந்து எழுந்து நிற்கிறார். சாசோன்: மன்னிப்பா, எதற்காக? காட்டி கொடுப்பதற்காகவா? ஹோட்டல் முதலாளி: நீங்கள் கவர்னரை நோக்கி சுட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் தண்டனை ஏதுமின்றி தப்பித்து கொள்ள கவர்னர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கான்சல்: அதிகார வர்க்கத்தின் தயாள குணம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. யார் அதற்கு பாத்திரமாகிறார்களோ அவர் மகிழ்ச்சி அடைவதற்கு இடமே இல்லை. கடவுள் அவரை காப்பாற்றுவாராக, ஆமென். ஹோட்டல் முதலாளி: கவர்னருக்கு உதவுகிறேன் என்று நீங்கள் அறிவித்தால் மட்டும் போதும். சாசோன்: நான் இதற்கு பிறகு உயிர் வாழ்ந்தால் எங்கள் லட்சியம் தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் பொருள். எங்கள் கொலை முயற்சி தோற்றுவிட்டது என்றுதான் கருத வேண்டும். எவ்வாறு சாக வேண்டும் என்று ஒருவன் செய்யும் முடிவில் தவறு நேரலாம். எவ்வாறு சாக வேண்டும் என்று நானே முடிவெடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட முடிவு ஒன்றைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய கொள்கைகளை கைவிட்டு விட்டாலோ அல்லது என் நண்பர்களை காட்டி கொடுத்தாலோ நீங்கள் மீண்டும் சுதந்திரமாக நடமாட முடியும் என்பதை நான் அறிவேன். ஒரு குறிப்பிட்ட சூழலில் கவர்னர் பக்கம் சேர்கிறேன் என்று சொல்லவும் முடியும் என்பதையும் என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது. ஆனால் அவ்வாறு செய்தால் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கற்பிக்கும் சாவை நான் இழக்க நேரிடும். நீங்களோ அல்லது கவர்னரோ கருதுவது போல் நான் உயிர் வாழ நினைத்தால் அது எங்கள் தியாகிகளை அவமதிப்பதாகும், என் நண்பர்கள் மேற்கொண்ட துன்பங்களையெல்லாம் சிறுமைப்படுத்துவதாகும், எங்கள் கொள்கைகளை அழுக்கான சட்டையைப் போல் நினைத்து கலற்றி எறிவதற்கு ஒப்பாகும். என் நண்பர்களின் மரணம் கேலிக்கூத்தாகிவிடும். நீங்கள் எதிர்பார்ப்பது போல நான் நடந்து கொண்டால் இத்தகைய கீழ்த்தரமான நிலைக்கு என்னை நான் உட்படுத்தி கொள்ள நேரிடும். நண்பர்களே, தோழர்களே, இந்த நிரபராதிகளின் காலம் நாடகத்தை நான் Part 1 இதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். Part 2 மீதி இருக்கிற கொஞ்ச நாடகத்தில் சில முக்கியமான வசனங்களை மட்டும் நான் படித்து காட்டுறேன். நண்பர்களே, தோழர்களே, இந்த சூழலில் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். இந்த April 19, 2024 நம்ம இந்திய பாராளுமன்றத்தோட தேர்தல், இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். நிச்சயமாக அது இப்போ பாசிட்டிவாக வட மாநிலங்களையும் ஜெயிக்கிற சூழல் உருவாகிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ராகுல் காந்தியோட நடைப்பயணம், இங்கே திமுக கூட்டணியோட வெற்றி, நிச்சயம் இந்திய வரலாற்றிலேயே இந்த தேர்தல் பாசிசத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்திய மக்களாகிய நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த தருணத்தில் தான் இந்த நாவலை நான் இந்த பாட்காஸ்ட்டில் படித்தா பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் Podcast 2 நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆஃப் இவேரா.